விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 வருடம் செப்டம்பர் 27 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் ஜூன் 21 யோகா தினமாக அறிவிக்க வலியுறுத்தியிருந்தார். அதே வருடம் டிசம்பர் 11 193 உறுப்பினர்கள் கொண்ட ஐநா பொதுச்சபை ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்படி இவ்வருடம் தொடங்கி இனி ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்க ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அறிவித்துள்ளது. இந்த ஜூன் 21 தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், அன்றுதான் சம்மர் சால்ஸ்டிஸ், அதாவது கதிர் திருப்பம் நிகழும் நாள். சூரியன் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயணம் பயணம் மேற்கொள்ளும் நாள். வருடத்தின் நீண்ட பகலுடைய நாளாகவும் இது கருதப்படுகிறது. யோகா என்பது நம் இந்திய நாட்டிற்கே உரிய சிறப்பான கலை, கலாச்சாரம், வாழ்வியல் நெறிமுறையும் கூட. இது உள்ளத்திற்கும் உடலுக்குமான தொடர்பை வெளிப்படுத்துவது, மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் இடையேயான நெருக்கத்தை ஒன்றுபடுத்தி ஆரோக்கியத்தையும் வாழ்நாளையும் மேம்படுத்த வல்லது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல. நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கும், நமக்கு வெளியே உள்ள உலகத்தை புரிந்து கொள்வதற்கும், அதனால் இரண்டுக்கும் இடையே உள்ள ஆற்றலை ஒருங்கிணைத்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வழிவகுக்கும் ஓர் அற்புத கலை. சர்வதேச யோகா தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக யோகாவின் சிறப்பு அம்சங்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறார் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. பேரன்பு மிக்க விவசாய சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பனின் வணக்கத்துடன் கூடிய வாழ்த்துக்கள். இன்று நான் உங்களோட கலந்து உரையாட இருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகம் தோற்றம் வளர்ச்சி தற்கால யோகம். ஏன்னா இந்த வருஷம் வந்து ஐநா சபை வந்து ஜூன் 21 உலக யோகா தினமாக கொண்டாடி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்தியாவில் நம்ம பிரதமர் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றடி கொடுத்து எல்லாரும் சிறப்பாக 21 கொண்டாடுறாங்க. அதை ஒட்டி நம்ம இந்தியாவில் யோகம் எப்படி இருந்தது, எப்படி வந்துச்சு, எப்படி இருந்தது, அந்த யோகம் என்பது எதையும் மக்களுக்கு கொடுத்ததுங்கிறத சிறப்பு நிகழ்ச்சி அவங்க முன்னே வைக்கிறேன். வணக்கம். யோகம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இணைதல், ஒன்றாதல், சேருதல், அதுவேயாதல், பதங்கமாதல், இப்படி பல பல அர்த்தங்கள் இருக்கு. எல்லாமே ஒன்றாக இணையறதாங்கிற வார்த்தை. அப்போ எதனோட எதை இணைவது என்கிற ஒரு கேள்வி வரும்போது, பேரறிவோடு சிற்றறிவு இணைய வேண்டும். அப்ப பேரறிவு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இறைநிலை. அப்ப சிற்றறிவுன்னு மனிதர்கள் நம்ம எல்லாம் வந்து சிற்றறிவுடையவர்கள். ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவது யோகம். இதுதான் சிம்பிள் மேட்டர். அதாவது இறைநிலையோடு ஒன்றி கலப்பது யோகம் என்றது இணையத்தில்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த யோகம் என்ற வார்த்தையிலிருந்து பாத்தீங்கன்னா, நம்ம இணைதல்னா ஏன் இணையணும் அங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வைக்குது. இப்ப முதல்ல ஆதி காலத்துல மனிதன் குகைகளில வாழ்ந்துட்டு இருந்தான். கற்கால மனிதர்கள், அதாவது மிருகங்களிலிருந்து தோன்றிய மனிதர்கள் வந்து என்ன பண்ணா கற்கால் தோன்றிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா, அப்படியே இருப்பதை விலங்குகள் போலவே வாழ்ந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்ந்து, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணா அந்த சிக்கி முக்கிய கற்கள் எடுத்து சும்மா உரைச்சிருக்கிறாங்க, தீ வந்துடுச்சு, அதனால தீ தெரிஞ்சது. தீயிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா, தீ வருதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ஒரு மாமிசங்கள் எடுத்து அப்படியே கருக வச்சு அப்படியே சாப்பிட்டு ஒவ்வொன்றமை கண்டு கடைசியில உணவு நிலத்தின் மூலமாக உணவு பயிர்கள் பண்றதுக்கு கண்டு ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு காலகட்டத்தில் இது பல்வேறு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கடந்து எல்லா நிறைவு கண்டு இப்ப வந்து என்ன மனுஷன் வந்து எல்லா வளங்களையும் இயற்கை வளங்களை எல்லாம் நம்ம வாழ்விற்கேற்ற வளங்களாக மாற்றக்கூடிய சிந்தனையும் அறிவும் படைத்து மேலோங்கி நிற்கிறான். இதுதான் வந்து இந்த நேக்க காலத்துல இப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதன் வந்து அப்பவே என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னா, இந்த யோகம் இந்தியாவில 5000 ஆண்டுகளுக்கு முன்பே, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிலே முழுமை பெற்ற நிலையில் இருந்திருக்கிறது. இதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொகஞ்சதாரோ ஹரப்பா சிந்துவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா, இந்த யோகங்கள் செய்த அதற்கான செய்த சான்றுகளுக்கான அடையாளங்கள் எல்லாம் அதுல இருக்கிறது. அப்ப அந்த காலத்துல எப்படின்னா, வாழ்க்கை மிகவும் நல்லா இருந்தது, வளம் பொருந்தியதா இருந்தது. வளம் பொருந்திய ஒன்றுல ஒருத்தர் சிந்தனை சக்தி மூலம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது எப்படி எங்க இருந்து வந்தோம், என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அதை போகும்பொழுது அவங்க வந்து கண்டுபிடித்ததுன்னா, சுத்த வெளிதா இறைநிலை, இறைநிலையில் இருந்தா நம்ம ஒவ்வொரு தோற்றப்பட குருவாருன்னு கண்டு, அப்ப அந்த இறைநிலையோடு இயங்குவதற்கு இடையில சேருவதற்கான முறையான பயிற்சிகளை கொடுப்பது யோகம். நல்லா பாத்துங்க, யோகம் என்பது ஒரு கலை. யோக கலை என்பது இறைநிலை, மனிதனை இறைநிலையோடு ஒன்றாக்குது. மனித மனதை அடக்கி ஒடுக்கி ஒருநிலைப்படுத்தி இறைநிலையோடு ஒன்றாக்க வல்லது யோகம். ரைட். இப்ப இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்திலேயே மற்ற நாடுகளை விட இந்தியாவை தான் முதன்மையானது, யோகத்திற்கு முன்மாதிரியானது, முதன்மையானது, வழிகாட்டக்கூடியதமான நாகரிகம் வந்து யோகம் கலையை வந்து நம்ம இந்தியாவில தான் இருந்திருக்கு. அப்ப இந்தியாவில அவ்வளவு சிறப்புமிக்க இந்தியாவில யோகம் இருந்திருக்கு, யோகம் மறிந்து எல்லா வளங்களும் பெற்றிருக்கு. அப்ப யோகத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்குது. இந்த யோக கலை வந்து மனித வாழ்வை மிருகமான நிலை, அதாவது மாறுபட்ட ஒவ்வொரு குணங்களிலிருந்தும் சிறப்பான நிலைக்கு, அமைதியான நிலைக்கு, அன்பான நிலைக்கு, கருணையுள்ள நிலைக்கு உயர்த்துவது யோகம் ஆகும். அப்ப இந்த யோகத்தை யோகம்னு தெரிஞ்சிட்டோம். இந்த யோகம் எப்ப தோன்றுச்சுன்னு, எத்தனை வருஷத்துல ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சது. அதோட வளர்ச்சி என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோகம் வளர்வதற்கும் மனிதரிடம் சேருவதற்கும் பயிற்சிகள் அவசியமாகப்படுது. அப்ப இந்த பயிற்சிகள் எந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 4 விதமான பயிற்சிகள் யோகம் என்பது 4 வகைப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம். இப்ப பக்தி யோகம் என்பது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையறது. அப்ப வந்து இந்த ஆக்சுவலா அவங்க எல்லாம் என்ன தெரிஞ்சிருக்காங்க, முன்னோர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், சுத்தவெளி என்பது, இறைநிலை என்பது உருவமற்றது, உருவம் அல்லாதது என்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. சுத்தவெளிதான் கடவுள், அதுல இருந்து எல்லா ஒவ்வொரு பொருள்களும் தோன்றிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டாங்க. ஆனா என்ன ஒரு இதுல சிக்கலான சமாச்சாரம் உருவாயிடுச்சுன்னா, சின்ன குழந்தைகளுக்கும் பெரிய ஒரு ஞானம், அதாவது முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி முடியாத பல மக்களுக்கும் இது எப்படி உணர்த்துவதுன்னு பார்க்கும்போதுதான், ஒவ்வொரு நிலையிலையும் உருவ வழிபாடு அமைச்சு, உருவ வழிபாடு மூலமாக அவங்க இதுதான் கடவுள் அப்படி என்று சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தது அவங்களும் சின்ன குழந்தைகளும் ஒரு ஞானம் முழுமை அடையாதவர்களும் பின்பற்றி நல்ல வழியில், அதாவது தீய வழியில் செல்லாமல் நல்ல வழியில் சென்று ஞானத்தை அடைவதற்கும் இறைநடுவு சேர்வதற்கும் வழிவகுத்து கொடுத்தார்கள். அதை பாலா பண்ணிட்டே போயிருந்தாங்க. அப்ப கால போகல என்ன, சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை மார்க்கம், எதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்றாமல் அப்படியே பின்பற்றி வாழ்வது பக்தி மார்க்கம், அதாவது நம்பிக்கை. நம்பிக்கையை வச்சு யாரு என்ன சொல்றாங்களோ அவங்க வழியில நம்பிக்கையை வைத்து செல்வது. அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சு, காலங்கள் கடந்து அதுக்கு அடுத்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, கர்மயோகமாக மாறுகிறது. கர்மயோகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, செயல் அறம். நம்ம இறைநிலையை அடைவதற்கு நம் செய்கின்ற செயல்கள் யாவும் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அறம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராதவைகள் எல்லாம் ஒழுக்கம், அதாவது நல்லவைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல பதிவுகள். கடமை என்பது நாம பிறந்திருக்கிறோம், நம்ம யாரால பிறந்திருக்கிறோம் என்பது பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு அடுத்தது பல நிலைகளை உயர்த்துவது சமுதாயம், சுற்றம், இவங்களோட கடமைகள் நம்முடைய கடமைகள் இருக்கு. அதற்கு வந்து தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் என்ற 5 வயதிற்கும் கடமைகள் செய்ய வேண்டும். அந்த கடமைகளையும் நிறைவாகவும் அன்போடும், அதாவது முழு மனதோடும் செய்ய வேண்டும். இது வந்து ஒழுக்கம் கடமை. அடுத்தது ஈகை. ஈகை என்பது ஒரு பிறருக்கு கொடுத்தல். பிறருக்கு கொடுத்தல் என்பது மனம் வந்து கொடுக்கணும். அதாவது ஒருத்தருக்காக ஒரு பேர் புகழ வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கூடாது. ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிலைகளை பார்த்து நம்மளாக அன்போடும் கருணையோடும் கொடுப்பது தான் ஈகை. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பொருளும் கொடுக்கலாம், உடல் உழைப்பு கொடுக்கலாம், கல்வி சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரி. அப்ப வந்து அறம் என்பது ஒழுக்கம் கடமை ஈகை. அப்ப வந்து கர்மயோகம் என்பது என்ன? கர்மம் கூட்டல், யோகம்னா அறம் செயல், அறத்தை சார்ந்த செயல்கள். இந்த மூன்றையும் சார்ந்த செயல்கள் செய்யும் பொழுது அந்த செயல்கள் யாவும் இறை நிலையோடு நம்மை ஒன்றை செய்து விடுகின்ற புனிதமான ஒரு கடமையாறு. இது கர்மயோகம். அதற்கடுத்தது ராஜயோகம். பதஞ்சலி முனிவருங்கிறவர் தான் இந்திய வரலாற்றில் இந்த யோக முறைகளை நெறிப்படுத்தி எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியவர் பதஞ்சலி முனிவர். அவர் அமைத்த யோகம் அஷ்டாங்க யோகம் என்றப்படுகிறது. அஷ்டாங்கம் என்பது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. இந்த எட்டு நிலைகள். இயமம் நியமம் என்பதெல்லாம் உடலும் மனமும் சார்ந்த கடமைகள். ஆசனம் என்பது இருக்கை நிலை, தியானம் பண்ணுவதற்கு உண்டான முறைகள், உடல் வலிவு பெறுவதற்கான ஆசனங்கள். பிராணாயாமம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற மூச்சு பயிற்சி. பிராணாயாமம். பிரத்யாகாரா என்பது மனதை வெளி உலகத்திலிருந்து செல்லுகின்ற மனதை நம்ம வழியே திருப்புறது. தாரணா என்பது அந்த திருப்பிய மனதை ஒருநிலைப்படுத்தி ஓர்மையிலே கான்சன்ட்ரேஷன் கொடுப்பது. அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுக்கிற நிலையில வந்து நம்ம செய்வது தியானம், தவம். அந்த தவத்தின் மூலமாக மன அலைச்சூழல்களை ஒடுக்கி நாம் பெறுவது சமாதி. ஆதி கூட்டல் சமம் சமாதி. இறை நிலைக்கு ஒன்றான சமாதினை அடைவது. இந்த பதஞ்சலி முனிவர் தான் இந்தியாவிலேயே யோகத்திற்கு முதன்மை நெறிமுறைகளை கண்டுபிடித்து கொடுத்தவர். அப்ப பதஞ்சலி முனிவர் கொடுத்த அஷ்டாங்க யோகத்துல இந்த முறைகளே இருந்து நம்ம இறை நிலையோட ஒன்றி சமாதி நிலையடைவது யோகம். இது வந்து ராஜயோகம். பெரிய ராஜயோகம்னு சொல்றாங்கன்னா எல்லா புலன்களையும் அடக்கி அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து எல்லா நிலைகளும் அடக்கி ஆளுவதால் இது ராஜயோகம் என்று பெயர். இதற்கு அதற்கடுத்தது ஞான யோகம். ஞான யோகம் என்பது அறிவை அறிந்த தெளிவு. அதாவது நம்ம அறிவு இருக்குது, இதுவரைக்கும் நம்ம தியானம் பண்ணோம், தியானம் பண்ணி எல்லா நிலைகளையும் தெரிஞ்சிட்டோம். அப்ப அந்த தெளிவான நிலையில், விளக்கமான நிலையில் இருந்து கொண்டு, இதுக்கு வந்து சொல்றாங்க மாது காலத்துல இதுக்கு பெயர் தொண்டு, சந்நியாசம்னு சொல்லுவாங்க. சந்நியாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம போய் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது. இதுதான் ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் என்பது நமக்கு இறைநிலை பற்றி தெரிந்த விவரங்களை ஒவ்வொருத்தரோடும் எடுத்து போதனை மூலமாக சொல்லி அவர்களையும் நல்வழிப்படுத்தி இறைநிலையோடு வெளிப்படுத்தல் ஞான யோகம். அதற்கு நம்ம அஷ்டாங்க யோகாவை பயன்படுத்தி இந்த மாதிரி தியான வழிமுறைகள் இருக்கு. தியானம் செய்து நீங்க அடைந்தால் இறைநிலையோடு நாம் ஒன்று சேர்ந்து பிறவியின் நோக்கமாகிய இறைநிலை உணர்வு பெற்று அறிவில் முழுமை பெற்று வாழ்வின் நோக்கத்தையும் அடையலாம். அடைவதற்கு இந்த யோக முறைகள் மிகவும் நமக்கு உதவிகரமாக மேன்மைப்படுத்துவதாகவும் அமைகின்றன. அதனால் எல்லோருமே, இந்த நேயர்கள் அனைவருமே என்ன உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன்னா, இந்த யோக பயிற்சிகளை, யோக பயிற்சிகள் என்பது தியானம், தியானம், தியானத்தை வந்து ஒவ்வொரு பக்கத்துலயும் உங்க ஊருக்குள்ள கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள்லாம் ஒவ்வொரு மன்றங்களும் ஒரு நிலைகள் வச்சிருப்பாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா யோகாசனங்கள் செஞ்சாலே அது யோகம்னு நினைக்கிறாங்க. அது மிகவும் தவறானது. அதாவது யோகத்தை அடைவதற்கு ஒரு ரெண்டு மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்காரணும்னு சொன்னா அதற்கான வலிவை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தான் ஆசனம், அதுவே யோகம் ஆகாது. இந்த மாதிரி தவறான கருத்துக்களை வச்சுக்கூடாது. ஆசன பயிற்சிகளை செஞ்சு அதன் பிறகுபாடு தியானத்தில் உட்காரணும். தியானத்தில் உட்கார்ந்து ஆசனங்களின் மூலம், பலது பயிற்சிகளின் மூலம் இறைநிலையை வந்து ஒன்று இறைநிலையோடு, அதாவது மன அலைச்சுழல்களை குறைத்து குறைத்து மெதுவாக எண்ணத்தை இல்லாமல் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறை நிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் இந்நிலையில் இருந்து பழகிக்கொள்ள கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் தோன்றும் கரைந்த போவும் தன்முனைப்பு காணும் தெய்வம். இந்த நிலையை நேயர்களாகி நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும், யோகத்தின் மூலம் அடைய வேண்டும் என்று இந்த யோகா தினம் 21ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அதன் நினைவாக இன்று முதல் நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லோருமே இறை நிலையோடு கலந்து வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கும் உய்வதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கையும் வணக்கு தெரிய சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.
சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.